ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 35 மற்றும் 36. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ பகவான் உவாச்சம். அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராகேன ச க்ரஹீயதே. ஸ்ரீ பகவான் உவாச்சம். அசம்சயம் மகாபாஹோ மனோதுர்நிக்ரஹம் சலம் அப்யாசேன து கௌந்தேய வைராகேன ச க்ரஹீயதே. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், பலம் பொருந்திய புயங்களை உடைய குந்தியின் மகனே, அமைதியற்ற மனதை அடக்குவது சந்தேகமின்றி மிகவும் கடினமே. ஆனால் தகுந்த பயிற்சியினாலும் பற்றின்மையாலும் அது சாத்தியமாகும். 16. அசம்யதாத்மனோயோம் துஷ்ப்ராபேதி மே மதி, வஸ்யாத்மனோ தூயததம் சாக்கியோ வாப்தும் உபாயதஹ. அசம்யதாத்மனோயோம் துஷ்ப்ரஹாயிதி மே மதி, வஸ்யாத்மனோ தூயததம் சாக்கியோ வாப்தும் உபாயதஹ. மொழிபெயர்ப்பு. கட்டுப்படாத மனதை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்வனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே எனது அபிப்பிராயம். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுரன்மிலீதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணம் நிர்விசேஷ சுன்யவாதீம் பாஷாத் தேசதாரிணம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஜே நமஹம். ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதே. தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரிம் ரிஷபான் சுதே தேவீம் பிரணமாமி ஹரீம் பிரியம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 6, தியான யோகம், பதம் 15 மற்றும் 16 இருக்கிறோம். அர்ஜுனர் போன பதத்தில் சொன்னார், 3 மற்றும் 34 அர்ஜுனர் சொன்னார் என்ன அப்படின்னா, கிருஷ்ணா இந்த யோக பயிற்சியை பயில்வது வந்து நடக்காத காரியம் போல தெரிகின்றது அப்படின்னார். ஏன் அப்படின்னா, மனம் வந்து சஞ்சலமாக இருக்கிறது, மனம் வந்து பறக்கின்றது. எப்படி ஒரே நொடிக்குள்ளே நம்ம இங்கேருந்து உலகத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், அந்த அளவுக்கு மைண்ட் பயங்கரமாக பறக்கிறது கிருஷ்ணா. அதுக்கப்புறம் வந்து இந்த மனம் வந்து பயங்கர திடகார்த்தமாக இருக்கிறது, குழப்பம் அடைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த மனதை கட்டுப்படுத்துவது வந்து எப்படி, காத்தை வந்து நான் கட்டுப்படுத்தி விடுவேன், ஆனால் இந்த மனதை வந்து என்னால் கட்டுப்படுத்த முடியாதே அப்படிங்கிறத பற்றி அர்ஜுனர் போன பதத்தில் வந்து கூறியிருந்தார். அப்போ பகவான் இந்த பதத்தில் வந்து சொல்கின்றார், அசம்சயம் மகாபாகோ. அசம்சயம் மகாபாகோ அப்படின்னா, எந்தவித சந்தேகமின்றி இந்த மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் அப்படின்றார். அதான் வந்து கிருஷ்ணர் சொல்லுகின்றார். அதே நேரத்தில் கிருஷ்ணர் தீர்வும் சொல்லுகின்றார் இந்த பதத்தில், எப்படி அதை மனதை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறதையும் பற்றி சொல்லுகின்றார். அதுக்கு முதல்ல இரண்டு கருத்துக்களை சொல்கின்றார் கிருஷ்ணர். முக்கியமாக என்ன சொல்கின்றார் அப்படின்னா, வைராகியன சொல்கிறார், அபியாச அப்புறம் வைராக்கிய. அபியாச அப்படின்னா வந்து பயிற்சி, வைராக்கிய அப்படின்னா பற்றின்மை. இது இரண்டின் மூலயமாக மனதை கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதை பற்றி கிருஷ்ணர் வந்து சொல்கின்றார். முதல்ல அபியாசம் அப்படின்னாலே வாழ்க்கையில் எந்த எந்த எதை எதை எடுத்தாலும் சரி, நமக்கு அபியாசம் இல்லை, பயிற்சி இல்லை அப்படின்னா எதையுமே தண்ணி கூட குடிக்க முடியாது பயிற்சி இல்லைன்னா. இப்போ ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 1 வயசு குழந்தை இருக்குது அப்படின்னா எல்லா 1 வயசு குழந்தைகளும் அதுக்கு தண்ணி எடுத்து அதுவாக குடிக்க தெரியாது. சில குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா, எந்த குழந்தைகளுக்கு பயிற்சி இருக்கோ அதுவே தண்ணி எடுத்து குடிச்சிக்கும். நம்ம வந்து பாட்டிலில் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே எடுத்து குடிச்சிக்கும். சில குழந்தைகள் அதுக்கு குடிக்க முடியாது, ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து பயிற்சி இல்லை, அபியாசனை. அதுபோல் வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றி அடையணும்னாலும் வந்து பயிற்சியை வந்து செய்தே ஆக வேண்டும், கடினமான பயிற்சி செய்தே ஆக வேண்டும். இப்போ பயங்கரமாக நிறையா வந்து இசைக்கருவிகள்லாம் வந்து வாசிக்கிறார்கள் இசையமைப்பாளர்கள்லாம், அவர்கள்லாம் என்ன பிறந்த உடனே வந்து பயங்கரமாக வாசிக்கிறார்களா, இல்லை வந்து பயங்கரமாக சில பேர் வந்து நடனம் அடைகிறார்கள் வந்து உலகம் பார்த்து வாவ் அருமை அருமை அப்படின்னு சொல்லிக்கின்றது. அவர்கள்லாம் என்ன பிறந்த உடனேவா வந்துட்டார்கள், எல்லாருமே வந்து அபியாசம் பயிற்சி. அதை தான் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா இந்த மனதை கட்டுப்படுத்த முடியும் அபியாசம் செய்தேன்னா அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அபியாசம் செய்ய வேண்டும், அதுக்கப்புறம் பற்றின்மை இருக்க வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அபியாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பில் எங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெண்ணெயை எடுத்து ஊற்றணும், எங்கன்னா கொஞ்சம் எண்ணெயை ஊற்றணும்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், நெருப்பு பற்றிக்கிட்டு பயங்கரமாக எரிய ஆரம்பிக்கும். அதை வந்து அணைக்கவே முடியவே முடியாது. அணைக்க முடியுமா, எங்கன்னா வந்து நம்ம வந்து கீயை ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு என்ன நெய்யை ஊற்றிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது அணைக்குமா, அது அதிகமாகிட்டே தான் போகும். அதே நேரத்தில் வந்து அந்த நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா பட்டுன்னு அணிஞ்சிடும். அதுபோல தான் இந்த மனசை கட்டுப்படுத்துறது மிகவும் கடினம். எப்போ கடினம் அப்படின்னா, இந்த பௌதிக செயல்களை பற்றி நினைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா கடினம். இந்த பௌதிக செயல்களை நினைப்பது, ஈடுபடுவது, இது எல்லாமே எப்படி ஒரு நெருப்பில் வந்து நெய்யை ஊற்றினா அப்படின்னா அது அதிகமாக பற்றி கொண்டு எரிகிறதோ, அதுபோல் இந்த பௌதிக செயல்களை நம்ம ஈடுபட்டு கொண்டே இருந்தோம் அப்படின்னா, இந்த பௌதிக செயல்களை நினைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மைண்டு இந்த மனசு என்ன பண்ணும், அது வந்து நெய்யை ஊற்றுறது போல் அது பாட்டு அதிகமாகிட்டே தான் எரியுமே ஒழிஞ்சு குறையவே வந்து குறையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு ஆண்களை பார்க்குறது, ஆண்கள் பெண்களை பார்க்குறது, அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணோம், அவர்கள் மேலே பற்றுதல் வந்து விடும். அப்போ இந்த மனசு என்ன பண்ணும், அதை பற்றியே தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி அதை வந்து அந்த மனதை எப்படி அடக்க முடியும், அடக்கவே முடியாது. அப்போ என்ன பண்ணோம், பற்றின்மை, எப்போ வந்து வந்து நினைக்காமல் இருக்கோமோ அதுக்கப்புறம் நம்ம வந்து மனசு வந்து சாந்தமாகிவிடும். அதுபோல் இந்த பௌதிக செயல்களை பற்றி எண்ணிக்கொண்டிருப்பது, நினைத்து கொண்டிருப்பது, செய்து கொண்டிருப்பது, இது எல்லாமே எப்படி அப்படின்னா நெருப்பில் வெண்ணெயை ஊற்றுவதை போல் இது அணையவே அணையவே அணையாது. அதனால தான் வந்து மனசன் சாந்தியாகவே வந்து இல்லை. அதுபோல் எப்படி வந்து நெருப்பில் தண்ணி ஊற்ற அணைஞ்சு போயிருதோ, அதுபோல் வந்து நம்ம பகவத் பக்தியை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய கதைகளை கேட்டோம் அப்படின்னா, பகவானுடைய திருவிளையாடல்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா, அப்போ எப்படி இந்த நெருப்பில் தண்ணி ஊற்ற அணைஞ்சு போயிடுதோ, அதுபோல் இந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு இருக்கிற மனசை வந்து நம்ம பகவானுடைய திருவிளையாடல்களை கேட்டோம் அப்படின்னா, ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதஹ தக்த்வா தேகம் புனர்ஜென்மம் வைதி மாமே வேஸ்து அர்ஜுனா. கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா என்னுடைய கதைகளை திருவிளையாடல்களை வந்து திவ்யமான திருவிளையாடல்கள் அப்படின்றார். அப்போ சில பிரபுபாதர் பொருளூர்கள் சொல்கிறார், யார் ஒருவர் வந்து பகவானுடைய வந்து திருவிளையாடல்களை கேட்கின்றார்களோ, ஏன் அப்படின்னா கேட்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. நவவித பக்திகளை சில பிரபுபாதர் சொல்கின்றார், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுஹோஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சன வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம், 9 விதமான பக்திகள் இருக்கிறது. அதில் முதன்மையான பக்தி என்ன அப்படின்னா ஸ்ரவணம், பகவானை பற்றி கேட்பது. இது வந்து பயங்கரமான ஒரு பலம் பொருந்திய ஒரு முறை. ஏன் அப்படின்னா, நம்மளை தாயினோட கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது குழந்தை கேட்கின்றது, குழந்தையால் வந்து பார்க்க முடியாது ஆனால் கேட்க முடியும் தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது. அதனால் வந்து இப்போ மனுஷன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னா அலாரம் வச்சுருக்கோம், ஏன் அப்படின்னா அந்த காது என்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், எல்லா இந்திரியங்களும் வந்து ஓய்வு எடுக்கும் ஆனால் காது மட்டும் ஓய்வு எடுக்காது. அதனால தான் வந்து நம்ம அலாரம் வச்சுருக்குறோம், எதுக்கு அப்படின்னா காது மட்டும் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம், மித்ததெல்லாம் வந்து யாருன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்சம் ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்களே, கணவன் மனைவி, அவங்க வந்துட்டு ரெண்டு பேத்துக்குள்ளும் சண்டை போட்டு அவர் என்ன பண்ணுவார், ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க. அதனால் பேசிக்காதனால கணவன் என்ன சொன்னார் எனக்கு, காலையில் 5 மணிக்கு எழுப்பிவிடுவோம் அப்படின்னு ஒரு பேப்பரில் என்ன பண்ணார், எழுதி கொண்டு போய் வச்சு எழுதி மேஜை மேலே வச்சுட்டு அவர் படுத்து தூங்கிட்டார். மனைவி அதை விட புத்திசாலி, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணி ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அந்த அம்மா எங்கே அவர் வச்சுருந்தாரோ அது பக்கத்தில் வச்சுட்டு அந்த அம்மா வேலையை பார்க்க போரம்பிச்சிச்சு. இவர் பார்த்தா 7 மணி ஆச்சு, அச்சோ மீட்டிங் போகணுமே அதனால் 5 மணிக்கு உன்னை எழுப்பிட சொல்லுவேன், ஏன் எழுப்பிடல அப்படின்னா, இங்கே பாருங்க பேப்பர் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து எழுப்பிட சொல்லி பேப்பர் வச்சிங்க, அதுபோல் நானும் வச்சுருக்கேனே அப்படின்னா, அதுபோல் வந்து யாருன்னா பேப்பரில் எழுதி வச்சா நம்ம எந்திரிக்க முடியுமா, ஏன் அப்படின்னா கண்ணே வேலை செய்யலை, எதுவுமே வேலை செய்யலை, எல்லா இந்திரியங்களும் தூங்கிட்டு இருக்கு, காது மட்டும்தான் முழிச்சிக்கிட்டே இருக்கு. அதுபோல் பகவானுடைய கதைகளை பகவானுடைய திருவிளையாடல்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த மனம் இருக்கிறதே இந்த பறந்து கொண்டிருக்கிற மனம் சாந்தமாகிவிடும் அப்படிங்கிறத சில பிரபுபாதர் சொல்கிறார். அதுபோல் இந்த மனசுக்கு வந்து எந்த விதமான சாப்பாடை போடுறோமோ அப்படி தான் வேலை செய்யும். நம்ம நல்ல விஷயங்களை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மனம் சாந்தமாக இருக்கும். அதே கெட்ட விஷயங்களை இந்த பௌதிக விஷயங்களை அப்படி போட்டு துணிச்சிக்கிட்டே இருந்தோம் அந்த மனசுக்குள்ளே கெட்ட கெட்ட விஷயங்களை பார்க்கறது, இந்த பௌதிக செயல்களில் இருக்கிறது எல்லாமே 99% வந்து தேவையில்லாத விஷயங்கள் தான் இருக்கிறது. அந்த தேவையில்லாத விஷயங்களை வந்து அந்த மனசுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அது தாண்டவம் ஆடிக்கிட்டு தான் இருக்கும். அதனால் எப்படி சாப்பாடு மனசுக்கு போடுறோமோ அப்படி தான் அது தாண்டவம் ஆடும். அதனால் வந்து பகவானுடைய கதைகளை நம்ம திருவிளையாடல்களை நம்ம போட்டோம் மனசுக்கு அப்படின்னா அது வந்து சாந்தமாகிவிடும். அதுக்கப்புறம் அதனால தான் சில பிரபுபாதர் சொல்கின்றார், நம்ம வந்து எந்த அளவுக்கு பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தெளிவடைந்துவிடும் இந்த மனசு, வந்து தெளிவடைந்துவிடும். அதுக்கப்புறம் பற்றில்லாத தன்மை ஆகிவிடும், இந்த பௌதிக செயல்களிலிருந்து பற்றில்லாத வைராக்கியம் வந்துவிடும். அதுக்கப்புறம் பகவத் பக்தியில் இந்த மனசுக்கு ஒரு ஈர்ப்பு வந்துவிடும் அப்படிங்கிறத சில பிரபுபாதர் சொல்கிறார். சில பிரபுபாதர் அருமையான ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றார். என்ன அப்படின்னா, எங்கன்னா பயங்கர பசியோட ஒருத்தன் இருக்கான், பயங்கர பசியோட அவன்கிட்ட என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் போய் சாப்பாடை கொண்டு கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன பண்ணுவான், எந்த அளவுக்கு அவன் சாப்பிட்றானோ அந்த அளவுக்கு அவன் திருப்தி அடைந்து விடுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பலமும் வந்துவிடும். அதுபோல் எப்படி ஒரு பசியில் இருக்கிற மனிதனுக்கு சாப்பாடு கொடுத்தா அவனுக்கு வந்து திருப்தி அடைகின்றானோ அவனுக்கு பலம் வருகிறதோ, அதுபோல் நம்ம பகவத் பக்தி பாதையை பயிற்சி செய்யும் பொழுது இந்த சாப்பாடு வந்து பசியில் இருக்க மனிதன் சாப்பாடு சாப்பிடும் பொழுது அவன் ஆனந்தம் அடைவது போல் நம்ம பகவத் பக்தியை பயிற்சி செய்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து ஆனந்தமாக இருக்க முடியும். பிரம்ம சௌக்கியம் அனந்தம் அப்படின்னு ரிஷபதேவர் வந்து சொல்கின்றார். அப்போ என்னைக்கு வந்து நம்ம வந்து ஆனந்தமாக இருக்கிறோமோ அப்போ இந்த மனம் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பௌதிக செயல்களிலிருந்து விட்டுவிடும், இந்த பௌதிக செயல்களிலிருந்து பற்றின்மையாக ஆகிவிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நமக்கு எங்கேயோ ஒரு அலுவலகத்தில் ஒரு 2 லட்சம் ரூபா மாதம் சம்பளத்துக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்போவே ஒரு 50,000 வாங்கிட்டு இருக்கோம், நம்ம 2 லட்சம் ரூபா சம்பளம் கிடைக்குது அப்படின்னா எவனா அந்த 50,000 போய் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருப்போனா, அடா அத்தி கடாச்சிட்டு எப்படா இது போய் தொலையும் இந்த வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே தூக்கி கடாச்சிட்டு 2 லட்சம் ரூபா எங்கே கொடுக்குறானோ அங்கே வந்துடுவோம். அதுபோல் இந்த மனம் என்ன பண்ணும் அப்படின்னா எப்போ திவ்யமான ஆனந்தத்தை அடைகிறதோ பகவத் பக்தி செய்தோ அப்போ என்ன பண்ணும், இந்த பௌதிகத்திலிருந்து அது வைராக்கியம் ஆகிடும், வந்து விட்டுவிடும். அதனால தான் சில பிரபுபாதர் வந்து சொல்கின்றார். அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்கின்றார். எப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா இந்த வியாதியை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னா நல்ல ஒரு மருந்தின் மூலமாக குணப்படுத்தலாம், அதுக்கப்புறம் சாப்பாடு, நல்ல மருந்து சாப்பிடணும், அதே சரியான மருந்து சாப்பிடணும், அதுபோல் வந்து சாப்பாடும் சரியான மருந்தை சாப்பிடணும், எந்தெந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடாமல் இருக்கணும், எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பாடும் மருந்து வைத்து எந்த விதமான நோயையும் குணப்படுத்தி விடலாம். அதுபோல் இந்த கிறுக்கு பிடித்த மனதுக்கு எப்படி அது வந்து எப்படி அதை சரி பண்ணுவது அப்படின்னா, எது மருந்து அப்படின்னா பகவானை பற்றி கேட்பதே மருந்து, பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது மருந்து. அதுக்கப்புறம் எது சாப்பாடு அப்படின்னா பகவானுடைய பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா மனதும் தூய்மை அடைந்துவிடும். பகவானுடைய பிரசாதத்தை நம்ம தினந்தோறும் சைவ உணவை வந்து பகவானுக்கு வந்து படைத்து நைவேத்தியம் செய்துவிட்டு அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மனது என்ன பண்ணும், தூய்மை அடைந்துவிடும். அதுக்கப்புறம் பகவானுடைய பற்றி கதைகளை திருவிளையாடல்களை கேட்டோம் அப்படின்னா எப்படி நோய் இருக்கிறவன் வந்து மருந்தையும் வந்து சரியான சாப்பாடையும் சாப்பிட்டு குணம் அடைகிறானோ அதுபோல் இந்த மனம் வந்து சாந்தமாகிவிடும் அப்படிங்கிறத பகவான் 6:35 சொல்கின்றார். பகவான் 6:36 என்ன சொல்கின்றார் அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து மனதை கட்டுப்படுத்தவில்லையோ அவனுக்கு வந்து தன் உணர்வு அப்படிங்கிறத வந்து 8 கனி ஆகிவிடும். மனதே கட்டுப்படுத்தலை, அதுக்கப்புறம் எப்படி வந்து யோக பயிற்சி பண்ணி அதில் வந்து தன்னை உணர்வது வந்து முடியவே முடியாது. 1ஆம் கிளாஸே பாஸ் ஆகலை அப்படின்னா அவன் எப்படி காலேஜில் போய் சேர முடியும், சேர முடியுமா எங்கன்னா சேரவே முடியவே முடியாது. 1ஆம் கிளாஸே பாஸ் ஆகலை அப்படின்னு காலேஜில் எவன் சொல்லுவோம் சேர்த்துக்குவோம் நம்மளை? 1ஆம் கிளாஸ்லேயே 10 வருஷம் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே தான் உட்காந்துருக்கணும். அதுபோல் வந்து இந்த யோக பயிற்சியில் மனதை கட்டுப்படுத்தவில்லை அப்படின்னா தன் உணர்வு பாதையெல்லாம் வந்து வேஸ்ட். அதனால தான் கிருஷ்ணர் சொல்கின்றார். அதுக்கப்புறம் எவன் ஒருவன் மனதை கட்டுப்படுத்தினோ அவனுக்கு வெற்றி நிச்சயம், அதுவே எனது அபிப்பிராயம் அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்கின்றார். சில பிரபுபாதர் ஒரு அருமையான உதாரணத்தை கொடுக்கின்றார். யோக பயிற்சி செய்யணும் அப்படின்னாலே இந்த பௌதிக விருப்பத்திலேருந்து ஈடுபடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்களே வந்து பௌதி இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் சேத்துலேயும் ஒரு கால் ஆற்றுலையும் ஒரு கால்ன்ட்டு, அதுபோல் வந்துட்டு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு காலம் வச்சு வச்சுருக்கேன்னா வந்து வேலைக்கு ஆகாது. எப்படி அப்படின்னா யோகா பயிற்சி பண்ணும் பொழுது இந்த பௌதிக விஷயங்களிலேயே நான் போய் விளையாடுவேன், பௌதிக விஷயங்களிலேயே நான் இருப்பேன், அதே சமயம் நான் யோகா பயிற்சியும் பண்ணுவேன் அப்படின்னா முடியாத காரியம். ஒன்று இங்கே இருக்கணும் இல்லைனா அங்கே இருக்கணும். அதை விட்டுட்டு இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சோம் அப்படின்னா யோகா பயிற்சியும் வந்து முழுமை பெறாது, பௌதிகத்துலேயும் நம்ம வந்து அதையும் வந்து அனுபவிக்க முடியாது. அதுபோல் வந்து சில பிரபுபாதர் சொல்கிறார், இப்போ எங்கன்னா நம்ம நெருப்பு பற்ற வைக்கிறோம் அப்படின்னா நெருப்பை பற்ற வைக்க ஒரு பக்கம் ஒரு கையில் நெருப்பு பற்ற வைக்கிறது, இன்னொரு கையில் வந்து தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும், அது நெருப்பை பற்ற வைக்கிறது எதனா பிரயோஜனம் இருக்கா? அதுபோல் யோகா பயிற்சி பண்ணும் பொழுது இந்த பௌதிகமாக அனுபவிக்கிறத வந்து நம்ம வந்து நிறுத்த வேண்டும். பௌதிகமாக அனுபவிக்கிறத நிறுத்திவிட்டு யோகா பயிற்சி பண்ணணும் அப்படின்னா வந்து அதில் பலன் இருக்கும். இப்போ எப்படி வந்து நெருப்பு பற்ற வைக்கும்போது தண்ணியை ஊற்றாமல் இருந்தோம் அப்படின்னா நெருப்பு ஏறியும், அதை தண்ணியை ஊற்றிக்கிட்டே நான் நெருப்பு பற்ற வச்சேன்னா அது வந்து முடியாத காரியம். அதுபோல் யோகா பயிற்சி செய்ய வேண்டும். இல்லைனா அப்படின்னா வந்து காலத்தின் விரயம் ஸ்ரமையை வகி கேவலம் அப்படின்னு சில பிரபுபாதர் சொல்லிக்கின்றார். அதனால் வந்து நம்ம வந்து இந்த மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை வந்து பகவான் பதத்தில் சொல்கிறது போல் அபியாசனது கவுந்தையா, அதுக்கப்புறம் வைராக்கியம், அபியாசமும் வைராக்கியமும் இரண்டையும் பயன்படுத்தி இந்த மனதை எவன் வந்து கட்டுப்படுத்துகிறானோ அவன் தன் உணர்வு பாதையில் வெற்றியடைந்து பகவானுடைய லோகத்தை சென்றடைவான் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் வந்து சொல்கின்றார். நம்ம நேற்று பார்த்தது போல் இந்த கலியுகத்தில் வந்து பகவானை பற்றி கேட்பது மிகவும் முக்கியம். அதுக்கப்புறம் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன் அப்படின்னா பகவானுடைய நாமம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது, மிகவும் சக்தி வாய்ந்தது. அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய திருவிளையாடல்களும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த இரண்டும் நம்ம வந்து செய்தாலே இந்த மனம் வந்து பயங்கரமாக சாந்தமாகிவிடும், பயங்கர சாந்தமாகிவிடும். அதுக்கப்புறம் நம்மளாம் இந்த மனசு வந்து தொந்தரவு பண்ணவே பண்ணாது. அதனால் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பகவத் பக்தியில் வந்து வாழ்க்கையில் ஆனந்தம் அடையணும் அப்படின்னா எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே வந்து கிடையவே கிடையாது. நம்மளோட சாஸ்திரங்கள் இருக்கிறது பகவத்கீதை, அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய நாமம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை தினந்தோறும் சொல்லி பகவத் பக்தியை வந்து தினந்தோறும் கேட்டோம் அப்படின்னா இந்த மனம் வந்து பயங்கரமாக சாந்தி அடைந்துவிடும். நீங்களே வேணால் ஒரு மாதம் வந்து பயிற்சி பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் நமக்கே வந்து தெரிந்துவிடும் இந்த பாதை வந்து பகவான் சொல்வது உண்மையா தப்பா அப்படின்னு நமக்கே வந்து தெரிந்துவிடும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரிம், ஹரே ராம 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 ஹரே ஹரேன். ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.